சாண்டில்யன் அவர்களின் யவன ராணி. 66வது அத்தியாயம். ஆபத்தும் சம்பத்தும். அலைகளின் உக்கிரம் தணிந்தது. யாரும் பேச வேண்டாம், எந்த சத்தமும் கூடாது என்று உத்தரவிட்ட கொள்ளை தலைவன் கொள்ளைக்காரரில் ஒருவனை அழைத்து நங்கூரம் பாய்ச்ச உத்தரவிட்டார். வேகமாக முதலை கொழுப்பு தொடவையதால் நீர் ஒட்டாத பெரும் கயிறுகளில் பிணைக்கப்பட்ட இரும்பு சிலாகைகள் நீருக்குள் இறக்குவிடப்பட்டதும் திடப்பட்டு கப்பல் நின்றதும் தலைவன் இளம் சொழியனையும் கொள்ளைக்காரர்களில் முக்கியஸ்தர்களையும் தன் அறைக்கு அருகில் வரவழைத்து தளத்தின் மேல் நின்ற வண்ணம் கூறினான்.
சோழர் படைகளின் உபத்தலைவனான இந்த தமிழன் இந்த சாம்பிராணி நாட்டின் மர்மங்களை நன்றாக அறிந்திருக்கிறார். அவனை நன்றாக விசாரித்த பின்பு இந்த துணிகர திட்டத்திற்கு நான் ஒப்புக்கொண்டேன். திட்டம் வெற்றி அடைந்து கானாவின் துறைமுகத்தில் இருக்கும் சாம்பிராணி பொதிகளையும் பொக்கிஷத்தையும் நாம் கைப்பற்றினார். நம்மை விட செல்வந்தர்கள் இந்த எரித்திரிய கடற்பிராந்தியத்தில் யாருமே இருக்க மாட்டார்கள். அந்த செல்வத்தை கொண்டு அரேபியாவில் உள்ள யவன அழகிகளை கூட விலை கொடுத்து வாங்கலாம். பணத்தை மண்ணை போல் வார இறைக்கலாம். மது, பெண், ஆட்டை அத்தனை சுகத்தையும் எல்லையின்றி அடையலாம். ஆனால் திட்டம் தோல்வி அடைந்தால் நீங்களும் நானும் இலியாசுவின் அடிமைகள். அங்கு கிடைப்பது என்னவென்று உங்களுக்கு தெரியும்.
இப்படி சொல்லி சற்று பேச்சை தொலைவன் நிறுத்தியதும் கொள்ளைக்காரர்கள் சற்று நேர மௌனம் சாதித்தார்கள். இலியாசுவின் பெயரை கேட்டதும் இடடுங்கிய ஒரு கொள்ளைக்காரன் மட்டும் இடவினான்.
திட்டம் வெற்றியடையும் என்பது என்ன நிச்சயம் என்று?
நிச்சயம் எதிலும் இல்லை. இந்த கப்பல் இந்த இடத்திற்கு வரும் என்பது சற்று முன்பு நிச்சயமா இருந்ததா?
இல்லை.
அப்படித்தான் இதுவும்.
இந்த தமிழன் பேச்சை கேட்டு எதற்காக இந்த ஆபத்தில் இறங்க வேண்டும்?
பணம் இருப்பதால்.
அது மட்டுமல்ல என்று இடையில் சம்பாஷணையில் புகுந்தான் இளம் சழியன்.
அது மட்டுமல்லவென்றால் வேறு என்ன இருக்கிறது
என்று ஒரு கொள்ளைக்காரன் சந்தேகத்தோடு கேட்டான்.
நீங்கள் தப்புவதற்கு வழியும் இருக்கிறது என்று இளம் சழியன் சுட்டி காட்டினான்.
தப்புவதற்கு வழியா
என்று ஆச்சரியத்தோடு ஓரளவு திருப்தியோடு எழுந்தன 2-3 குரல்கள். இளம் சழியன் தன் திட்டத்தை சற்று விளக்கியே சொல்ல தொடங்கினான்.
5 ஸ்டேடியாக்கள் தூரத்திலேயே கப்பல் நின்றிருக்கிறது. துறைமுகத்திற்கும் நீங்கள் யாரும் வரப்போவதில்லை. நானும் மற்ற அடிமைகளும் தான் செல்லப் போகிறோம். இலியாசுவின் காவலரிடம் நாங்கள் சிக்கிக் கொண்டால் உடனே நங்குரத்தை எழுப்பிக் கொண்டு நீங்கள் ஜலசந்தியின் நீர்வேகத்தில் மரக்கலத்தை செலுத்திவிடலாம். சாம்பிராணி தோட்டத்தில் நாங்கள் தான் கசையடிப்பட்டு அடிமை வேலை செய்வோம் என்று விளக்கிய இளம் சழியனை நோக்கி மற்றொரு கொள்ளைக்காரன் கேட்டான்.
நீங்கள் துறைமுக காவலரிடம் அகப்பட்டுக் கொண்டீர்களா அல்லவா என்பது எங்களுக்கு எப்படி தெரியும்?
அது பார் என்று எதிரில் இருந்த துறைமுகத்தின் கலங்கரை விளக்கத்தையும் மற்ற விளக்குகளையும் பந்தங்களையும் காட்டிய இளம் சழியன்,
கப்பலில் இருந்து இறங்கி நீந்தி செல்லும் நாங்கள் எப்படியும் அந்த விளக்குகளுக்குள் நுழைந்துதான் ஆக வேண்டும்.
அப்படி நுழைந்தால் காவற்காரர்கள் எங்களை எதிர்ப்பதையும் பிடிப்பதையும் இங்கிருந்து நீங்கள் காணலாம். வெளிச்சத்தில் இருப்பது உங்களுக்கு தெரியும். விளக்குகளை அணைத்துவிட்டு வெளிச்சத்துக்கு அப்பால் இருட்டில் இருக்கும் இந்த மரக்கலத்தில் இருக்கும் உங்களை அங்கிருப்பவர்கள் பார்க்க முடியாது. ஆகவே நாங்கள் அகப்பட்டுவிட்டால் நீங்கள் கப்பலை செலுத்தி கொண்டு போய்விடலாம். இல்லையில் போதி மூட்டைகளை ஏற்ற என் அடையாளம் உங்களுக்கு கிடைக்கும் என்று விளக்கி நான் இளம் சொல்கிறேன்.
என்ன அடையாளம் என்று கேட்டான் கொள்ளையர் தலைவன்.
அதோ அந்த பாறையிலிருந்து இருமுறை பந்தங்களை அசைக்கின்றேன். நீங்கள் உடனே படகுகளை மிதக்கிவிட்டு கொள்ளையர்களோடு வாருங்கள் என்று பதில் கூறிய இளம் சொழியன் ஹிப்பாலஸை அழைத்து கொள்ளைக்காரர் எதிரில் கூறினான்.
ஹிப்பாலஸ், மற்ற அடிமைகளில் திறன் உடையவர்களாக 50 பேரை பொறுக்கிக் கொள். இங்கிருந்து நாம் காணத்துறை முகத்தின் இடப்பக்க கரையில் இருளடித்த இடத்திற்கு நீந்தி செல்ல வேண்டும். ஒவ்வொருவனும் ஒரு வாளை வாயில் கவிக்கொண்டு ஒரு சிறிய கட்டாரியை இடையில் செருகிக் கொண்டு நீந்தட்டும். கரையை அடைந்ததும் நான் அந்த துறைமுக அதிகாரி இருக்கும் மாளிகைக்குள் நுழைய வழி கண்டுபிடிக்கிறேன். அதிகாரியை நித்திரையில் பிடித்து விட்டால் மற்றவர்களை கொல்வதும் ஏமாற்றுவதும் எளிது. இதில் ஆபத்து இருக்கிறது. ஆபத்தை வெற்றி கொண்டால் சம்பத்தும் இருக்கிறது. யவன நாட்டு அழகிகளை அடையலாம். ஆயில் பூராவும் ஆசைப்பட்ட பொருளை வாங்கலாம். அடிமை தலையும் நீங்கும். நமது தலைவர் நமக்கு சகல வசதிகளையும் அளிப்பார். இல்லையேல் உங்களை கொண்டு கார்டாஃபி முனையில் விற்பார். அரேபியாவில் அடிமைகளாக கசையடிப்படலாம். அப்படி செய்யாமல் தலைவர் நமக்கு இந்த சந்தர்ப்பத்தை அளிக்கிறார். புறப்படுங்கள். தலைவரின் நல்லெண்ணத்திற்கும் அவர் கூட்டத்தில் நம்மையும் சேர்த்துக் கொள்ள அவர் ஒப்புக்கொண்டதற்கும் நாம் பெரிதும் கடமைப்பட்டவர்கள்.
ஹிப்பாலஸ் பதிலீதும் சொல்ல தெரியாமல் விழித்தாலும் அந்த சமயத்திலும் தனது நகைச்சுவையை மட்டும் விட்டுக் கொடுக்காமல்,
இந்த கூட்டத்தில் சேருவதற்கு படைத்தலைவர் பாக்கியம் செய்திருக்க வேண்டும்
என்று கூறிவிட்டு படைத்தலைவன் உத்தரவுகளையும் நிறைவேற்றச் சொன்னார். இளம் சொழியன் ஹிப்பாலஸிடம் கூறிய மொழிகளால் பெரிதும் திருப்தி அடைந்த தலைவன் இளம் சொழியன் சொற்படி நடக்கும்படி கொள்ளைக்காரர்களுக்கு உத்தரவிட்டான். அதன் விளைவாக அவர்களில் ஆயுதங்களையும் வாங்கி தன்னோடு வர தயாரான 50 அடிமைகளுக்கு வழங்கிய இளம் சொழியன் அவர்களிடம் மட்டும் திட்டத்தை முழுவதும் விளக்காமல்,
நான் மட்டும் முன்னால் நீதி செல்கின்றேன், நீங்கள் பின்னால் தொடர்ந்து வாருங்கள் என்று கூறிவிட்டு வாயில் கத்தியை கவ்விக்கொண்டு கப்பலின் நூலினியில் இறங்கி நீருக்குள் அமிழ்ந்தான். கப்பலின் நாலா பக்கங்களிலும் தொங்கவிடப்பட்ட பல ஏணிகள் மூலம் திடசாலிகளான மற்ற அடிமைகளும் ஹிப்பாலஸும் தண்ணீரில் இறங்கினார்கள். மூன்றாம் ஜாமம் பாதிக்கு மேல் நகர்ந்து விட்டதால் கடற்காற்று, அலை இவற்றின் சப்தத்தை தவிர மற்ற சப்தம் எதுவுமே அந்த பிராந்தியத்தில் இல்லாததாலும், கானா பிரதேசத்தின் மலைகள் பெரும் பிசாசுகளைப் போல இருளில் காட்சியளித்ததாலும், உள்ளத்தை உழுக்கும் கிளிதரும் சூழ்நிலையை எங்கும் பரவி கிடந்தது. அந்த சூழ்நிலையில் எந்தவித சப்தமும் செய்யாமல் தமிழகத்தின் பரதவரைப் போல கரையின் இருட்டடி இடப்பகுதியில் இருந்த மலை பிராந்தியத்தை நோக்கி நீந்தி சென்ற இளம் சழகனை பின்பற்றி ஹிப்பாலஸ் சென்றான். அவனுக்கு பின்னால் முதலில் அடிமை வர்த்தகனின் ஆட்களாயிருந்து, பிறகு கொள்ளைக்காரன் அடிமைகளாகிவிட்ட 50 பேரும் நீந்தி சென்றனர். இப்படி சுமார் 20 நிமிடங்களுக்கு மேல் நீந்தி சென்ற பின்பு பெரும் பாறை ஒன்றை பிடித்துக் கொண்டு ஏறி கானா துறைமுகத்தின் கரையில் காலை வைத்த இளம் சழியன் ஹிப்பாலஸ் கரைக்கு வரும் வரையில் காத்திருந்து அவன் கரையை அடைந்ததும்,
"ஹிப்பாலஸ், அந்த 50 பேரும் வருவதற்குள் இதை கேட்டுக்கொள்," என்று கூறி அவன் காதுக்குள் ஏதோ மந்திரம் ஓதுவது போல கூறினார்.
"இது நடக்குமா படைத்தலைவரே?"
என்று அச்சத்தோடு வினவினான் ஹிப்பாலஸ்.
"நடக்க வேண்டும்," என்று படைத்தலைவன் மேலும் கூறினான்.
"இது ஒரே வழிதான் இருக்கிறது ஹிப்பாலஸ். அப்படி ஒரு வழி நான் வெற்றி அறியாமல் அகப்பட்டுக் கொண்டால், நீயும் இந்த 50 பேரும் இப்படி இந்த மலைப்பாதை வழியாக அடுத்துள்ள காடுகளில் ஒளிந்து கொள்ளுங்கள். ராக்காலங்களில் வரும் கப்பல்கள் ஏதாவது ஒன்று உங்களுக்கு கிடைத்தால் நீங்கள் தப்பலாம். அப்படி தப்ப வழி இருப்பதாக தப்பி நமது ஊர் வந்த பல வர்த்தகர்கள் சொல்லி கேட்டிருக்கிறேன். என்னை பற்றி கவலைப்படாதே. நான் ஒன்று இன்றிரவு கொல்லப்படுவேன் அல்லது வெற்றி அடைவேன். கொல்லப்பட்டால் நீ தமிழகம் சென்று பூவாழகியிடம் தெரிவி. அவளை கடைசி வரையில் நான் மறக்கவில்லை என்று
கூறி சொந்த ஊரையும் தன் இதயத்தில் அழியா இடம் பெற்ற அந்த கற்பு கன்னியையும் நினைத்து பெருமூச்சு விட்டான். பூவழகியை நினைத்ததும் உணர்ச்சி மிகுதியால் உள்ளம் நெகிழ்ந்த படைத்தலைவனை பார்த்த ஹிப்பாலஸ்,
"ஏன் தலைவரே, நாம் எல்லோருமே காடுகள் வழியாக தப்பிவிட்டால் என்ன?" என்று வினவிதான்.
"முடியாது ஹிப்பாலஸ். இன்னும் சில வினாடிகளுக்குள் நம்மில் யாராவது கலங்கரை விளக்கத்தின் வெளிச்சத்தில் தலை காட்டவில்லை என்றால் கொள்ளை தலைவன் சந்தேகப்படுவான். அவனுக்கும் இந்த காட்டு வழிகள் தெரியும். கரைக்கருகே நாளை இரவு அவன் மரக்கலம் தான் உழவும். தவிர நாம் தமிழகம் சீக்கிரம் திரும்ப வேண்டுமானால் வழி அதுவல்ல," என்ற இளம் சழியன் மற்ற அடிமைகளை அழைத்து வரும் பொறுப்பை ஹிப்பாலஸிற்கு அளித்துவிட்டு,
"ஹிப்பாலஸ், நான் போகிறேன். நான் வரும் வரை அதோ அந்த பாறைகளுக்கு இடையில் மற்றவர்களோடு பதுங்கிடு. இன்று நாம் வெற்றி கொண்டால்,"
என்று வாசகத்தை முடிக்காமல் விட்டு நனைந்த உடையுடன் உருவிய வாளுடனும் தான் கண்டறியாத கானா துறைமுகத்தின் எல்லை நோக்கி நடக்க தொடங்கினான். படைத்தலைவன் போவதை பார்த்து கொண்டே நின்ற ஹிப்பாலஸ் சோக பெருமூச்சு விட்டு,
"வெற்றி கொண்டால் விடுதலை, விடுதலை இல்லையால் சாவு, சாவு அதுவும் ஒருவித விடுதலைதான்,"
என்று தனக்குள்ளேயே சொல்லிக் கொண்டார். சற்று நேரத்திற்கு எல்லாம் கரையை அடைந்த மற்ற அடிமைகளை அழைத்து கொண்டு இருள் அடைந்த மலைப்பாறைகள் வழியாக சென்ற ஹிப்பாலஸ் கலங்கரை விளக்கத்தின் ஒளியில் படாமல் இருட்டடித்திருந்த மலைச்சரிவுக்கு வந்ததும் தன் துணைவர்களுடன் பதுங்கிக் கொண்டு துறைமுகத்தின் பெரு வீடு இருந்த இடத்தை கவனித்தார். அதன் வாயில் காவலர் இருவர் நடமாடிக்கொண்டிருந்தார்கள். அடுத்த சில நிமிடங்களில் அவர்களை நோக்கி மிக சாவதானமாக சென்ற இளம் சழியின் உருவத்தை தூரத்தில் இருந்தே பந்தங்களின் வெளிச்சத்தில் கண்ட ஹிப்பாலஸ் அடுத்த வினாடி என்ன நேரிடுமோ என்ற அச்சத்தால் திக் பிரமை பிடித்து நின்றார். அந்த திக் பிரமையை 1000 மடங்கு உயர்த்தும் சம்பவம் ஒன்று கண் இமைக்கும் நேரத்தில் நிகழ்ந்தது. இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்கள் கருத்துக்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் குறுந்தகவல் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் நமது சவுத் ரேடியோஸ் ஆப்பினை ஆண்ட்ராய்டு பயனாளர்கள் பிளே ஸ்டோரிலும், iOS பயனாளர்கள் ஆப்பிள் ஸ்டோரிலும் தரவிறக்கம் செய்து இதுபோன்ற பல பாட்காஸ்டுகளையும் வானொலிகளையும் கேளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.